إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய திருப்பேறு கொண்டு ஆர்வம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் இவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியானவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் இன்னொரு தடவை இஸ்லாமிய புது வருடம் ஒன்றை ஆரம்பித்து அந்த வருடத்தின் இரண்டு மாதங்களை தாண்டி ரபீஉல் அவ்வல் என்ற மூன்றாவது மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமிய புது வருடத்தை நாங்கள் அடையும் பொழுது இஸ்லாமிய வரலாற்றோடும் பாரம்பரியத்தோடும் சம்பந்தப்பட்ட முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையும் எமது முன்னோர்கள் இந்த உலகில் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக இந்த மார்க்கத்தை வளப்படுத்துவதற்காக மேற்கொண்ட சாதனைகளை பற்றியும் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்கிறோம். உண்மையில் ஒவ்வொரு இஸ்லாமிய புது வருடத்தின் பொழுதும் ஒவ்வொரு வருட ஆரம்பத்தின் பொழுதும் இப்படியான வரலாற்று நிகழ்வுகளையும் இஸ்லாமிய பாரம்பரிய அம்சங்களையும் நாங்கள் பேசிக்கொள்வது எமது உள்ளத்தில் ஒரு வகையான ஈமானிய உணர்வையும் இந்த மார்க்கத்தின் மீது இருக்க வேண்டிய பற்றையும் எங்களுக்கு உண்டாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா நகரில் இருந்து மதீனா நகரை நோக்கி மேற்கொண்ட ஹிஜ்ரத் என்ற சாதனை பயணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து வெளிப்பட்டு சவுர் குகையில் 3 தினங்களை கழித்து அந்த சவுர் குகையிலே இருந்து மதீனா மாநகரை நோக்கி ரபியுல் அவ்வல் முதலாம் தினத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மதீனாவை நோக்கி மேற்கொண்டார்கள் என்று வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே ரபியுல் அவ்வல் மாதத்தின் இந்த முதலாம் நாளிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த மாதத்துடைய முகப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொண்ட அந்த சாதனை பயணத்தை பற்றியும் அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதனை பற்றியும் நாங்கள் விளங்கிக் கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி மேற்கொண்ட ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை எமது சமூகம் 2 வகையான பிழையான கண்ணோட்டங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறது. முதலாவது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் காபிர்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தைரியமற்றதனால், காவிர்களுடைய அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க திராணியற்றவர்களாக, தைரியமற்றவர்களாக, அவைகளை தாக்கு பிடிக்க முடியாதவர்களாக தோற்று ஓடிய, தலை தாழ்த்து ஓடிய, தலைவரிக்க தப்பியோடிய பிரயாணம்தான் ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் என்ற ஒரு பார்வை எமது சமூகத்திலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ முடியவில்லை, அதிகமான பிரச்சனைகள் காணப்பட்டன, காவிர்களுடைய அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் காணப்பட்டன, இவைகளுக்கு முகம் கொடுக்க திராணியற்றவர்களாக, தைரியமற்றவர்களாக தலை தாழ்த்தி தப்பியோடினார்கள் என்ற ஒரு பார்வை சமூகத்திலே காணப்படுகிறது. இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போக வேண்டும் அல்லது காவிர்களுடைய அழுத்தங்களிலே இருந்து தப்ப வேண்டும் என்றால் மக்காவிலே இருந்து தப்பி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்காவிலே இருந்து நபி அவர்கள் திடீரென்று வெளிப்பட்டு பாலைவனங்களை தாண்டி மேடு பள்ளங்களை கடந்து எங்கு செல்லலாம், எங்கு ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று திசை தெரியாமல், திக்கு தெரியாமல் இறுதியில் மதீனமான கரையில் தஞ்சம் புகுந்து கொண்டார்கள் என்றும் ஒரு பார்வை ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை பற்றி எமது சமூகத்திலே காணப்படுகிறது. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் என்பது காவிர்களுடைய தொல்லைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல், அவைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் தலைதறிக்க தப்பியோடிய பயணமோ, தலை தாழ்த்தி தோற்று ஓடிய பயணமோ ஹிஜ்ரத்துடைய பயணம் அல்ல. அதே நேரம் திடீரென்று மக்காவிலே இருந்து வெளிப்பட்டு திசை தெரியாமல், திக்கு தெரியாமல் அங்கும் இங்கும் தட்டு தடுமாறி இறுதியில் மதீனாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்து கொண்டார்கள் என்பதும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொண்டதன் மூலம் எதனை நோக்கமாக கொண்டார்கள், இந்த பிரயாணத்தை எப்படி மேற்கொண்டார்கள் என்றால், ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் என்பது இந்த உலகில் இஸ்லாம் வாழ்வதா சாவதா என்ற கேள்விக்கு ஆணித்தரமான பதில் சொன்ன பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பிரயாணம். அதே போன்று அதுவரைக்கும் நத்தை வேகத்திலே நகர்ந்து கொண்டிருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின், இஸ்லாமிய எழுச்சியின் திருத்தை பாய்ச்சல் தான் ஹிஜ்ரத்துடைய பிரயாணம். அதே போன்று ஒரு சமூக கட்டமைப்பு இல்லாமல் மக்கா நகரில் சிதறி வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக நபி அவர்கள் மேற்கொண்ட சாதனை பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அதே போன்று இந்த உலகில் தொலைநோக்கு பார்வை, தூர சிந்தனை, துல்லியமான திட்டமிடல் போன்ற முகாமைத்துவ பாடங்களை எங்களுக்கு அழுத்தமாக சொல்லும் மிகப்பெரிய ஆளுமை பண்புகளை கொண்ட பாடம்தான் ஹிஜ்ரத்துடைய பிரயாணம். இந்த உலகில் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய காரியங்களில் இறங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான அற்புதமான உதவிகள் அவர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று ஈமானிய பாடத்தை எங்களுக்கு போதிக்கக்கூடிய பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். இப்படியான தத்துவங்களையும் தாத்பரியங்களையும் யதார்த்தங்களையும் பொதிந்த ஒரு பயணமாகத்தான் நபி அவர்கள் மதீனாவை நோக்கி மேற்கொண்ட ஹிஜ்ரத்துடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படைகளை உண்மைகளை நாங்கள் மிக நுணுக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை நபி அவர்கள் எப்படி முடிவு செய்தார்கள், எப்படி ஆரம்பித்தார்கள், எந்த வழியினால் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் என்பதனை பற்றி ஒரு வரலாற்று கண்ணோட்டம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மதீனாவை நோக்கி ஆரம்பித்தார்கள் மேற்கொண்டார்கள் என்று மேலோட்டமாக படிக்கக்கூடிய நாங்கள், மேலோட்டமாக விளங்கி இருக்கக்கூடிய நாங்கள் அதனை ஆழமாக புரியும் பொழுது மேலே சொல்லப்பட்ட உண்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைத்து 13 வருடங்களாக மக்கா மாநகரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். படைத்தவனின் பெருமையை காபிர்களுக்கு மத்தியில் தைரியமாக உரக்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் மக்காவிலே இருந்த காலத்தில் அரபு நாட்டுடைய பல பகுதிகளிலே இருந்து ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுடைய ஒவ்வொரு கூடாரத்தையும் தட்டி ஒவ்வொரு கூடாரத்துக்கும் ஏறி இறங்கி நபி அவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். வமை யன்சுருனி வமை யஹ்தீனி வமை யுபல்லிகு அன் ரப்பி, எனக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள், என்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு உங்களில் யார் இருக்கிறீர்கள், நான் அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டு வந்திருக்கும் இந்த வேதத்தை இந்த குர்ஆனை முழு உலகுக்கும் எடுத்துச் சொல்வதற்காக எனக்கு பக்கபலமாக யார் இருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு கூடாரம் கூடாரமாக அழைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அந்த காலப்பிரிவிலேதான் நபித்துவம் கிடைத்து 11 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 51 வயதில் ஹஜ்ஜுடைய காலத்தில் துல்ஹஜ் மாதத்தில் மக்கா நகரில் நள்ளிரவு நேரத்தில் மினாவுடைய அந்த கணவாயில் நபி அவர்கள் கூடாரம் கூடாரமாக தட்டி கொண்டு போகும் பொழுது ஒரு கூடாரத்துக்கு முன்னால் மதீனாவிலே இருந்து ஹஜ்ஜுக்காக வந்திருந்த 6 வாலிபர்களை நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த 6 வாலிபர்களையும் அணுகி அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். நான் ஒரு நபி என்ற உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அல் குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். நபி அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த 6 வாலிபர்களும் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த 6 வாலிபர்களுடைய தலைகளில் வைத்த முதல் கடமை, முதல் பொறுப்பு என்னவென்றால், நீங்களும் அழைப்பாளர்களாக மாற வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை யாம் பெற்ற இந்த பாக்கியம் பெருகை பையகம் என்ற அடிப்படையில் நாம் அடைந்திருக்கும் இந்த இஸ்லாம் என்ற வசந்தத்தை, இஸ்லாம் என்ற பாக்கியத்தை முன் உலக மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த 6 வாலிபர்களையும் நபி அவர்கள் அழைப்பாளர்களாக மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் மதீனாவுக்கு சென்று இந்த மார்க்கத்தை பற்றியும் நபியுடைய வருகையை பற்றியும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி அனுப்பி. அந்த 6 வாலிபர்களும் மதீனாவுக்கு சென்று இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். மதீனா மாநகரில் எந்த அளவுக்கு வேகமாக இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் ஏற்படுகிறது என்றால், ஹத்தாலம் தகதாரும் மின் தூரில் மதீனா ஒவ்வொரு கோத்திரத்திற்கு மத்தியிலும் ஒவ்வொரு கபீலாவுக்குள்ளும் நபி அவர்களை பற்றி அந்த இடத்திலே ஊரிலே இருந்த மக்கள் பேசிக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இதன் விளைவாக அடுத்த வருடம் நபித்துவம் கிடைத்து 12வது வருடம், நபி அவர்களுக்கு 52வது வயது, ஹஜ்ஜுடைய காலம், துல்ஹஜ் மாதம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மதீனாவில இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 12 முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்காக வந்திருந்தார்கள். மினாவுடைய அந்த கணவாயில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நள்ளிரவு நேரத்தில் ரகசியமாக சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பை இஸ்லாமிய வரலாறு பைஅத்துல் அகபா அல் ஊலா, முதலாவது அகபா உடன்படிக்கை என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது கிறிஸ்துக்கு பின் 621 வருடம் ஜூலை மாதம் இந்த சந்திப்பு மதீனத்து 12 முஸ்லிம்களுக்கும் நபியவர்களுக்கும் இடையிலே நள்ளிரவு நேரத்திலே நடக்கிறது. அந்த 12 முஸ்லிம்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு மார்க்க விளக்கங்களை கொடுத்து அவர்கள் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பி செல்லும் பொழுது நபி அவர்கள் தங்களுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலமாக தூர சிந்தனையின் விளைவாக ஒரு விடயத்தை மேற்கொண்டார்கள். அது என்னவென்றால், மக்காவில இஸ்லாத்தை ஏற்றிருந்த, மார்க்கத்தை ஆழமாக கற்றிருந்த, அல் குர்ஆனுடைய விளக்கங்களை பெற்றிருந்த முஸாப் இப்னு உமையர் என்ற ஒரு வாலிபரையும் அந்த 12 முஸ்லிம்களோடு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் மதீனாவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுக்கு மார்க்க விளக்கம் கொடுக்க வேண்டும், அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். மதீனாவிலே காணப்படக்கூடிய அரேபிய பழங்குடியினருக்கும் யூதர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்களும் ஐயங்களும் ஏற்படும் பொழுது அவைகளுக்கான விளக்கங்களையும் தெளிவுகளையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முஸாப் இப்னு உமையர் என்ற வாலிபரையும் மதீனாவுக்கு நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் மதீனாவுக்கு சென்று மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இஸ்லாம் இன்னும் வேகமாக மதீனாவிலே பரவ ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே காணப்பட்ட ஒவ்வொரு கபீலாவுக்குள்ளும் ஒவ்வொரு கோத்திரத்திற்குள்ளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களும் பெண்களும் உருவாக ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகவில்லை, மக்காவில இருந்து கொண்டு மிக துல்லியமாக நுணுக்கமாக காய்களை நகர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மதீனத்து மண்ணிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக மிக தூர சிந்தனையோடு நபி அவர்கள் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தார்கள். இதற்கு அடுத்த வருடம் நபித்துவம் கிடைத்து 13வது வருடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 53வது வயது, ஹஜ்ஜுடைய காலம், துல்ஹஜ் மாதம், அதே மினாவுடைய கணவாயில் நள்ளிரவு நேரத்தில் மதீனாவிலே இருந்து ஹஜ்ஜுக்காக 75 முஸ்லிம்கள் வந்திருந்தார்கள். 75 முஸ்லிம்களும் மினாவுடைய கணவாயில் நள்ளிரவு நேரத்தில் மிக மிக ரகசியமாக நபி அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பை இஸ்லாமிய வரலாறு பைஅத்துல் அகபா அஸ்ஸானியா, இரண்டாவது அகபா உடன்படிக்கை என்று இஸ்லாமிய வரலாறு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு கிறிஸ்துக்கு பின் 622 வருடம் ஜூன் மாதம் அந்த மினாவுடைய கணவாயிலே நடைபெற்றது. அந்த 75 முஸ்லிம்களில் 73 ஆண்களும் 2 பெண்களும் காணப்பட்டார்கள். இந்த 75 முஸ்லிம்களும் தங்களுக்குள்ளே உரையாடி கொண்டார்கள், பேசிக் கொண்டார்கள். ஹத்தா மதா நத்ருபு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃரது ஃபீ ஜிபாலி மக்கா வ யுஹா, இந்த மக்காவுடைய மலை மேடுகளிலும் மக்காவுடைய கணவாய்களிலும் தெருக்களிலும் பயத்தோடும் அச்சத்தோடும், எதுவரைக்கும் இந்த நபியை நாங்கள் வாழ விடுவது, நாங்கள் நபி அவர்களுக்கு மதீனாவில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், மதீனாவுக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இந்த மக்காவில் இதற்கு பின்னாலும் பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த நபி அவர்கள் வாழ தேவையில்லை என்று அந்த முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். இதற்கு பின்னால் நபி அவர்களோடு நடந்த அந்த உரையாடலில், அந்த சந்திப்பில் மதீனத்து முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எங்களிடத்தில் இருந்து எது உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் எங்களிடத்தில் இருந்து உங்களுக்கு எது வேண்டுமோ அதனை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் யார் சொல்லா, நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்களே என்று அந்த அன்சாரி தோழர்கள் மிக கண்ணியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த உடன்படிக்கையின் பொழுது நபி அவர்களோடு அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, முஷ்ரிக்காக காவிராக இருந்தார்கள். அந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், மதீனத்து முஸ்லிம்களே நிதானமாக பேச வேண்டும், தூர சிந்தனையோடு பேச வேண்டும். நீங்கள் ஆர்வ கோளாறின் காரணமாக அவசர புத்தியின் காரணமாக பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் இந்த நபியை நீங்கள் மதீனாவுக்கு அழைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? ஏனென்றால் இவர் மதீனாவுக்கு வந்துவிட்டால் நீங்கள் வீண் பிரச்சினைகளை வீண் வம்புகளை விலை கொடுத்து வாங்குவதை போன்று ஆகிவிடும், சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டதை போன்று ஆகிவிடும். ஏனென்றால் இவர் மதீனாவுக்கு வருவதென்பது ஒரு சாதாரண தனி மனிதன் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு நகரும் வெறும் சாதாரண இடம்பெயர்வு அல்ல. இவர் மதீனாவுக்கு வரும் பொழுது யுத்தங்களையும் இழுத்துக் கொண்டு வருவார், பிரச்சனைகளையும் இழுத்துக் கொண்டு வருவார். இந்த நபிக்கு நீங்கள் மதீனாவில் அடைக்கலம் கொடுத்து விட்டால் குறைசி காவிர்கள் உங்களை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள். உங்களுக்கு எதிரான படையெடுப்புகள், அச்சுறுத்தல்கள், அறைகூவல்கள், பிரச்சனைகள் அனைத்துக்கும் முகம் கொடுக்கும் தைரியம் உங்களுக்கு இருந்தால் இந்த நபிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு மதீனாவுக்கு அழைத்துக் கொண்டு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த நபியை இடைநடுவில் கை கழுவி விட வேண்டாம் என்று அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் மிக அழுத்தமாக எடுத்து சொன்னார்கள். இதனை கேட்டதோடு அன்சாரி முஸ்லிம்கள் மதீனத்து முஸ்லிம்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த உலகில் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களை அரவணைப்பதற்காக உங்களது பாதுகாப்பையும் நிம்மதியையும் உறுதிப்படுத்துவதற்காக உத்தரவாதப்படுத்துவதற்காக இந்த உலகில் எதனை வேண்டுமென்றாலும் நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம். உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக நாங்கள் உயிர்களை இழக்க வேண்டுமா, உடைமைகளை இழக்க வேண்டுமா, உறவுகளை இழக்க வேண்டுமா? இந்த உலகின் எந்த விருப்பத்திற்குரிய ஒன்றையும் இழந்தாவது உங்களை நாங்கள் பாதுகாக்க தயாராக இருக்கிறோம் என்று மதீனத்து முஸ்லிம்கள் அடித்து சொன்னார்கள். இந்த வார்த்தையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான ஒரு மைதானம் கிடைத்து விட்டது, மதீனத்து நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று உணர்ந்து கொண்ட நபி அவர்கள் அதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு சொல்கிறார்கள், முடியுமானவர்கள் எல்லாம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்த அனுமதியின் பின்னர் மக்காவிலே பிரச்சினைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த, சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தனித்தனி நபர்களாக குடும்பமாக கூட்டமாக மக்காவிலே இருந்து ஒளிந்து மறைந்து மதீனாவை நோக்கி பிரயாணத்தை மேற்கொண்டு மதீனாவில் 90% முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். இப்பொழுது குறைஷி காபிர்கள் பயந்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த முஸ்லிம்கள் மக்காவிலே எங்களது கட்டுப்பாட்டின் கீழால் எங்களது கைப்படியின் கீழால் இவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது மதீனாவுக்கு போய்விட்டார்கள். மதீனாவிலே ஒரு சமூகமாக இவர்கள் மாறிவிட்டால், ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகிவிட்டால், ஒரு சாம்ராஜ்யமாக இவர்கள் வளர்ந்து விட்டால் எங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடுவார்கள். எங்களது மக்கமான கரம் ஆன்மீக ரீதியாக பொருளாதார ரீதியாக மிக பயங்கரமான பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இந்த முஸ்லிம்கள் மதீனாவில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டார். இப்பொழுது அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அந்த தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக ஒரே ஒரு கல் மாத்திரம் தான் தேவைப்படுகிறது. அதுதான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்து விட்டால் அந்த சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டுவிடும். எனவே அதனை உருவாக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் இந்த நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்று விடுவதற்கு முன்னால் இந்த மக்கமா நகரில் வைத்து அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு குறைசி காவிர்கள் வருகிறார்கள். இந்த முடிவுக்காக குறைசி காவிர்கள் நபித்துவம் கிடைத்து 14வது வருடம், நபி அவர்களுக்கு 54வது வயது, சஃபர் மாதம் 26ஆம் திகதி வியாழக்கிழமை காலை நேரத்தில் காபாவுக்கு முன்னால் அமைந்திருந்த தாரும் நதுவா என்ற குறைசி காவிர்களுடைய பாராளுமன்றத்தில் இந்த மிக முக்கியமான முடிவு அவர்களினால் எடுக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 622ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி இந்த முடிவு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முடிவை குறைசி காவிர்கள் எடுத்ததோடு இன்று இரவோடு இரவாக இந்த நபியை, இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று குறைசி காவிர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவு எடுக்கப்பட்ட கையோடு அடுத்த பக்கமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவை நோக்கி நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிட்டான், உடனடியாக தயார் இறங்குங்கள் என்று நபி அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அனுமதியை கொடுக்கிறார்கள். இந்த வஹி வந்த கையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருந்து நண்பகல் நேரம் சூரியன் சூட்டை கட்டி கொண்டிருந்த நண்பகல் நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய வீட்டை நோக்கி கால்நடையாக அவசரமாக செல்கிறார்கள். தங்களுடைய தலையை இப்படி மூடியவர்களாக போகிறார்கள். நள்ளிரவு நேரத்தில் ஏன் போனார்கள் என்றால், மக்கமானகரில் அந்த நண்பகல் நேரத்தில் அந்த காலத்தில் ஆள் நடமாட்டம் வெளியில் மிக அதிகமாக இருக்காது. பொதுவாக அரபு நாட்டில் நண்பகல் நேரத்தில் ஹைருலாவுடைய தூக்கத்தில் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த நேரத்தில் எனவே அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டுக்கு சென்றார்கள். அப்படி யாராவது ஒரு மனிதர் நடந்து போவதை கண்டாலும் ஆளுடைய அடையாளத்தை கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக தலையையும் மூடியிருந்தார்கள். சஹீஹ் புகாரியில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வளமையாக எமது வீட்டுக்கு வரக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கவில்லை. வளமைக்கு மாற்றமாக நண்பகல் நேரத்திலே நபி அவர்கள் வந்தார்கள். ஹசரத் அபூபக்கருடைய வீட்டுக்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களோடு ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை திட்டமிடுகிறார்கள், வடிவமைக்கிறார்கள். இந்த பிரயாணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எந்த பாதையால் போக வேண்டும், வழிகாட்டியாக யாரை அமர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த பிரயாணத்தை அங்கம் அங்கமாக கட்டம் கட்டமாக திட்டமிடுகிறார்கள், வரைந்து கொள்கிறார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அபூபக்கர் நீங்களும் என்னோடு வர வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னதோடு இமாம் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் ஒரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகில் ஒரு மனிதன் சந்தோஷ மிகுதியின் காரணமாகவும் கண்ணீர் வடித்து அழுவான், ஆனந்தத்தின் காரணமாகவும் மனிதன் ஆனந்த கண்ணீர் வடித்து அழுவான் என்ற உண்மையை நான் அன்றைய தினம்தான் கண்டுகொண்டேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தந்தை அவர்களை ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் அவர்களோடு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த நேரத்தில் என்னுடைய தந்தை அவர்கள் ஆனந்த மிகுதியினால் கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிரயாணத்தை திட்டமிட்டதன் பின்னால் நபி அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், இரவுடைய ஆரம்ப நேரத்தில் வீட்டை விட்டு வெளிப்பட்டு ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டுக்கு சென்று அங்கிருந்து ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் சித்தமாக இருந்தது. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குறைசி காபிர்கள் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய வீட்டை முற்றுகையிட்டுக் கொள்வார்கள் என்று அவர்கள் நினைத்திருந்தார்களோ யூகித்திருந்தார்களோ, அந்த நேரத்திற்கு முன்னதாகவே குறைசி காபிர்கள் வந்து வீட்டை முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். இதன் மூலம் அல்லாஹ் ஈமானுடைய பாடத்தை எங்களுக்கு புகட்டுகிறார். ஒரு மனிதன் எவ்வளவுதான் அறிவாளியாக, அனுபவம் மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவனாக, ஆளுமை பண்புகள் கொண்டவனாக இருந்தாலும் மனிதனுடைய திட்டங்கள் தோல்வியில் முடிந்து விடலாம். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு உதவக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான்.
மனிதனுடைய அறிவின் மூலம், ஆற்றலின் மூலம், ஆளுமை பண்புகளின் மூலம் மனிதனுக்கு எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றிகளை கண்டுகொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய உதவிதான் அவனை பாதுகாக்கும் என்ற ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு மிக ஆழமாக இந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தைரியமாக தங்களுடைய படுக்கையில், தங்களுடைய விரிப்பில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்து விட்டு மிக தைரியமாக வீட்டிலே இருந்து வெளிப்படுகிறார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வமின் கல்பிஹிம் சத்தா ஃபஅஸ்ஹைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற ஆயத்தை ஓதியவர்களாக வீட்டிலே இருந்து வெளிப்பட்டு ஒரு பிடி மண்ணை அள்ளி அங்கே பார்த்து கொண்டிருந்த காவிர்கள் ஒவ்வொருவருடைய தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வைத்துவிட்டு அவர்களை தாண்டி நபி அவர்கள் போய்விடுகிறார்கள். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பார்வைகளை மறைத்து விட்டான், கண்களை மூடிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டுக்கு சென்று அங்கிருந்து நள்ளிரவு நேரத்தில், இரவுடைய ஆரம்ப பகுதியில் ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டுக்கு சென்ற நபி அவர்கள் அந்த வீட்டில் நீண்ட நேரம் தங்கியிருந்து நள்ளிரவு நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டு பின் கதவு வழியாக சவுர் குகையை நோக்கி கால்நடையாக பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். வீட்டுடைய பின் கதவின் மூலம் ஏன் வெளிப்பட்டார்கள் என்றால், நள்ளிரவு நேரத்தில் நடு ஜாமத்தில் ஒரு வீட்டுடைய முன்கதவு பிரதான வாயில் திறக்கப்பட்டால் அயலவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், இந்த வீட்டில் வளமைக்கு மாற்றமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அல்லது நடக்கப் போகிறது. எங்களுடைய வழக்கமும் அப்படித்தான். நள்ளிரவு நேரத்தில் ஒரு வீட்டுடைய பிரதான கதவு திறக்கப்படுகிறது என்றால் அந்த வீட்டில் ஒரு மையத்தை விழுந்திருக்கலாம், ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டிருக்கலாம். இந்த வளமைக்கு மாற்றமான ஒன்றின் மூலமாகத்தான் ஒரு வீட்டுடைய பிரதான வாயில் இரவு நேரத்திலே திறக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கூட குறைஷி காபிர்கள் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டின் பின்கதவு வழியாக பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு வீட்டுடைய பின்கதவு நள்ளிரவு நேரத்திலே திறக்கப்பட்டால் அயலவர்கள் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். வெளிவாசல் தேவைகளுக்காக பெண்கள் கதவை திறந்திருப்பார்கள் என்று தங்களை தாங்களே சமாளித்துக் கொள்வார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தை வடிவமைத்தார்கள், திட்டமிட்டார்கள். வீட்டிலே இருந்து வெளிப்பட்டு கால்நடையாக மக்காவுடைய தெற்கு பக்கமாக 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த சவுர் என்ற குகையை நோக்கி இருவருமாக வேகமாக நடந்து வந்து அந்த குகையிலே தங்கிக் கொண்டார்கள். உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கித்தான் பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். மதீனாவை நோக்கித்தான் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். மதீனா என்பது மக்காவுடைய வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. எனவே மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மக்காவுடைய வடக்கு பக்கமாக வெளிப்பட்டு மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக மக்காவிலே இருந்து தெற்கு பக்கமாக பிரயாணத்தை ஆரம்பித்து 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த சவுர் குகையில் வந்து நபியவர்கள் தங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருந்தார்கள், நாங்கள் இருவரும் மக்காவில் இருந்து வெளிப்பட்ட கையோடு மதீனாவை நோக்கி செல்லும் வடக்கு திசையில் அமைந்திருக்கும் பாதையில் நாங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டால் குறைசி காபிர்கள் மிக அவசரமாக எங்களை பிடித்துக் கொள்வார்கள். மக்காவிலே நபி அவர்களை காணவில்லை, அபூபக்கரை காணவில்லை என்ற செய்தி மக்காவிலே பரவிய கையோடு முதல் முதலாக காபிர்கள் மதீனாவுக்கு செல்லும் பிரதான பாதையிலேதான் எங்களை தேடுவார்கள், நாங்கள் இலகுவாக அகப்பட்டுக் கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெற்கு பக்கமாக பிரயாணத்தை ஆரம்பித்து சவுர் குகையில் 3 நாட்கள் தங்குகிறார்கள். இந்த சவுர் குகையில் 3 நாட்கள் நபி அவர்கள் தங்கியிருக்கும் அந்த காலப்பிரிவில் மக்காவிலே என்ன நடக்கிறது, குறைஷி காபிர்கள் எப்படி திட்டமிடுகிறார்கள், எப்படி யோசிக்கிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எங்கெல்லாம் ஆட்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்று மக்காவில் நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உளவாளியையும் ஒரு ஸ்பையை மக்காவிலே நபி அவர்கள் நியமித்தார்கள். அவர்கள் தான் ஹஜரத் அபூபக்கருடைய மகன் அப்துல்லா இப்னு அபி பக்ர் என்ற ஒரு சஹாபியை மக்காவில் உளவாளியாக நியமித்தார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்றால், காலை முதல் மாலை வரைக்கும் மக்காவில் காவிர்கள் எங்கெல்லாம் கூடி கூடி கதைத்துக் கொண்டிருப்பார்களோ அங்கெல்லாம் சென்று காது கொடுத்து என்ன பேசிக் கொள்கிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எங்கெல்லாம் ஆட்களை அனுப்பியிருக்கிறார்கள், எந்த பாதையில் எல்லாம் தேடுகிறார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் அறிந்து கொண்டு சூரியன் மறைந்ததன் பின்னால் இரவோடு இரவாக அந்த குகைக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அனைத்து செய்திகளையும் எடுத்து சொல்லிவிட்டு சுபகுடைய நேரத்திற்கு முன்னால் மக்காவுக்கு திரும்பி வந்து விடுவார்கள். நபி அவர்கள் இன்னொரு திட்டத்தை வகுத்திருந்தார்கள். என்னவென்றால், ஹஜ்ரத் அபூபக்கருடைய வீட்டிலே இருந்து சௌர் குகையை நோக்கி நபி அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் கால்நடையாக சென்றார்கள். ஒவ்வொரு நாள் இரவிலும் அப்துல்லாஹி இப்னு அபி பக்ர் அந்த சௌர் குகையை நோக்கி கால்நடையாக நடந்து வந்தார். இப்படி பாலைவன அந்த மண்ணில் அந்த மணல் பரப்பிலே நடந்து வரும் பொழுது கால் தடங்களை வைத்து யாரும் அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கருடைய அடிமை ஆமீர் இப்னு குஹைரா அவருக்கு சொன்னார்கள், நாங்கள் இருவரும் குகைக்கு சென்றதன் பின்னால் அப்துல்லாஹி இப்னு அபி பக்ர் ஒவ்வொரு இரவிலும் குகைக்கு வந்ததன் பின்னாலும் திரும்பி போனதன் பின்னாலும் நீங்கள் உங்களது ஆட்டு மந்தைகளை அந்த பாதையில் ஓட்டி வர வேண்டும். ஏனென்றால் அந்த ஆட்டு மந்தைகளுடைய ஆட்டு மந்தையின் கால் தடங்களின் மூலம் நாங்கள் நடந்து வந்த கால் தடங்கள் அழிக்கப்பட்டுவிடும், இதன் மூலமாக கூட குறைசி காவிர்கள் எங்களை கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காக இப்படியும் ஒரு திட்டத்தை நபியவர்கள் வகுத்திருந்தார்கள். இப்படியாக நபித்துவம் கிடைத்து 14வது வருடம், நபியவர்களுக்கு 54வது வயது, சஃபர் மாதம் 27ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சௌர் குகையை நோக்கி வந்து அந்த குகையில் 3 நாட்களை கழிக்கிறார்கள். 27, 28, 29 வெள்ளி சனி ஞாயிறு என்ற 3 நாட்களை அந்த சௌர் குகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கழிக்கிறார்கள். அந்த 3 நாட்களை கழித்ததன் பின்னால் அடுத்த நாள் திங்கள் கிழமை மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக மக்காவிலே இருந்து அப்துல்லாஹி இப்னு உரைத் என்ற ஒரு கைட், ஒரு வழிகாட்டி 2 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு அந்த குகையின் பக்கமாக வந்தான். இருவருக்கும் ஒட்டகங்களை கொடுத்து மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மதீனாவை நோக்கி செல்லும் பிரதான பாதை அறிமுகமானதாகத்தான் இருந்தது. அப்படி இருந்தும் ஏன் பிரயாணத்தில் ஒரு வழிகாட்டியை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நபி அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி மேற்கொள்ளும் இந்த பிரயாணம் பொதுவாக அந்த காலத்தில் அரபு நாட்டில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்வதற்காக அந்த காலத்தில் பாவனையில் இருந்த பிரதான பாதையை பாவிப்பது நோக்கமாக இருக்கவில்லை. இதற்கு மாற்றமாக ஒரு காட்டு வழிபாதையாக பாலைவனங்களை கடந்து மேடு பள்ளங்களை தாண்டி இதற்கு முன்னால் அந்த காலத்தில் எந்த பிரயாண கூட்டமும் பிரயாணப்பட்டு போகாத ஒரு காட்டு வழி பாதையின் மூலமாகத்தான் மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற திட்டம் நபி அவர்களிடத்தில் காணப்பட்டது. அப்துல்லாஹி இப்னு உரைத் என்ற அந்த முஷ்ரி, அந்த அரேபிய தீபகற்பத்துடைய அரபு நாட்டுடைய பிரதான பாதைகளையும் தெருக்களையும் குறுக்கு பாதைகளையும் சந்துபந்துகளையும் மேடுபள்ளங்களையும் மிக துல்லியமாக அறிந்து வைத்த ஒரு கைடாக அப்துல்லாஹி இப்னு உரைத் என்ற முஷ்ரிக் காணப்பட்டான். எனவே அவனை கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள் மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்காக. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சௌர் குகையில் 3 நாட்களை கழித்ததன் பின்னால் ரபியுல் அவ்வல் தலைப்பிறையின் அந்த நாளிலேதான் நபித்துவம் கிடைத்து 14வது வருடம், நபி அவர்களுக்கு 54வது வயது, ரபியுல் அவ்வல் மாதம் முதலாம் நாளிலேதான் திங்கள் கிழமை நபி அவர்கள் மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 622ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி மதீனாவை நோக்கி அந்த பிரயாணம் கடல் கரை ஓரமாக வடக்கை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரயாணத்தை ஆரம்பித்து அடுத்த திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் எட்டாம் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களோடு மதீனாவுக்கு பக்கத்தில் அமைந்திருந்து 3-4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த குபா என்ற அந்த கிராமத்திலே போய் நபி அவர்கள் இறங்குகிறார்கள். அடுத்த திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் எட்டாம் தினத்திலே அந்த ஊரிலே போய் இறங்குகிறார்கள். அந்த ஊரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நாட்களை கழிக்கிறார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்ற 3 நாட்களை அந்த குபா என்று அந்த கிராமத்திலே நபியவர்கள் கழிக்கிறார்கள், தங்கியிருந்தார்கள். அந்த காலப்பிரிவிலேதான் மஸ்ஜிது குபாவை அந்த ஊரிலே அந்த கிராமத்திலே நபியவர்கள் நிர்மாணித்தார்கள். அதற்கு பின்னால் வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலே ரபியுல் அவ்வல் 27ஆம் நாளிலே நபி அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளிலே மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்து ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பின்னால் மதீனமா நகரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இறங்குகிறார்கள். அந்த மதீனத்து முஸ்லிம்கள் தலால் பத்ரு அலைனா என்ற அந்த கவிதையை பாடியவர்களாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவருமாக மதீனாவுடைய வெளிப்புறம் வரைக்கும் அனைவருமாக வந்து மிக சந்தோஷமாக ஆனந்தமாக மதீனாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். இது கிறிஸ்துக்கு பின் 622ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த மதீனாவுக்குள்ளே நபி அவர்கள் மிக சந்தோஷமாக நுழைந்தார்கள். மதீனாவிலே போனதன் பின்னால் அங்கிருந்துதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கான அனைத்து பணிகளையும் மிக வேகமாக முன்னெடுத்து ஒரு 10 வருட காலம் என்ற குறுகிய காலப்பிரிவில் முழு அரேபிய தீபகற்பத்தையும் இஸ்லாமிய மயப்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களை மிக வேகமாக நபியவர்கள் அந்த மதீனத்து மண்ணிலே இருந்து வரைந்தார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தின் இந்த சுருக்கமான வரலாற்றின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பு என்ன என்னவென்றால், இந்த உலகில் நாங்கள் எந்த துறையில் கால் வைத்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டாலும், அது தாவா பணியாக இருக்கலாம், ஆன்மீக விவகாரங்களாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வர்த்தக நடவடிக்கைகளாக இருக்கலாம், இந்த உலகில் எந்த துறையில் நாங்கள் கால் வைத்தாலும் அந்த துறையில் வெற்றியடைய வேண்டும் என்றால், சாதிக்க வேண்டும் என்றால், எமது லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால், எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஈடுபடும் பொழுது 2 அம்சங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. அதிலே முதலாவது படைத்தவன் மீது அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை. நான் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும், ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும், பொருளாதார பலம் கொண்டவனாக இருந்தாலும், வியாபார நுணுக்கங்களை அறிந்தவனாக இருந்தாலும், என்னுடைய திட்டங்கள் தோல்வியில் முடிந்து விடலாம். என்னை பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ், அரவணைக்க கூடியவன் அல்லாஹ், லாபத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், நஷ்டத்தை விட்டும் பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ் என்று எல்லா கட்டங்களிலும் என்னை பாதுகாக்க கூடியவன், உதவக்கூடியவன் அல்லாஹ் தான் என்ற திடமான நம்பிக்கை ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் ஈடுபடும் அந்த துறையில் மிக தூர சிந்தனையோடு, தொலைநோக்கு பார்வையோடு, துல்லியமான திட்டமிடல் எங்களுக்கு தேவை. எந்த துறையாகவும் இருக்கலாம். நாங்கள் தண்ணி கப்பலில் தங்க வியாபாரம் செய்ய போகிறோம் என்றிருந்தாலும், அல்லது ஒரு தள்ளுவண்டியில் வடை வியாபாரம் செய்ய போகிறோம் என்றிருந்தாலும், எனக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ், லாபத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் என்ற திடமான நம்பிக்கையை உள்ளத்தில் சுமந்திருக்கும் அதே நேரம் அந்த துறையை நாங்கள் திட்டமிட வேண்டும். லாபம் எப்படி கிடைக்க வேண்டும், வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எங்கே நடத்த வேண்டும், எந்த முறையில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஈடுபடும் அந்த துறையை மிக துல்லியமாக திட்டமிட வேண்டும். இந்த இரண்டும் எங்களிடத்தில் இருக்கும் என்றால், இந்த உலகில் எந்த துறையில் கால் வைத்தாலும் அந்த துறையில் எமது லட்சியங்களை எங்களுக்கு அடையலாம், எங்களுக்கு சாதிக்கலாம், இலக்குகளை அடையலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரம் இன்னொன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எமது பிள்ளைகளுக்கு கதையாக சொல்ல வேண்டும். இன்று பொதுவாக எல்லா இடங்களிலும் இரவு நேரத்தில் பிள்ளைகளை தாளாட்டுவதற்காக அந்த சிறு பிள்ளைகள் மனநிலை செல்வங்கள் எங்களிடத்தில் கதை கேட்பார்கள். தாயிடத்திலே தந்தையிடத்திலே அவர்களை தாளாட்டுவதற்காக தூங்க வைப்பதற்காக கதை சொல்ல சொல்வார்கள். இந்த நேரத்தில் எமது சமூகம் என்ன கதைகளை சொல்கிறது? வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதை, கோணமலை கோவிந்தன் கொக்கு பிடித்த கதை, பாட்டி வடசுட்ட கதை என்று இந்த அநியாயங்களை எல்லாம் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை எடுத்துச் செல்வோம். அந்த பிள்ளைகளுடைய சிறுவர்களுடைய மனோநிலைக்கு ஏற்ற வகையில் எளிமைப்படுத்தி இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை அவர்களுக்கு கதையாக சொல்வோம். பத்ருடைய யுத்தத்தை கதையாக சொல்வோம். நபியவர்களுடைய சாதனைகளை கதையாக சொல்வோம். சஹாபாக்களுடைய இமாம்களுடைய வல்லவர்களுடைய நாதாக்களுடைய இவர்களுடைய கதைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கதையாக சொல்வோம். இதன் மூலம் தாளாட்டுப்பாடுவோம். இதன் மூலமாக அந்த பிள்ளைகள் உண்மையானவர்களாக, ஈமானிய உணர்வை சுமந்தவர்களாக, உண்மையான கதைகளை படித்தவர்களாக, அந்த மலனை பருவத்தில் அந்த இளம் பிஞ்சுகளின் இளம் உள்ளங்களில் ஈமானிய உணர்வு சிறு வயது முதல் விதைக்கப்படும் என்பது சந்தேகம் கிடையாது. எனவே ஹிஜ்ரத்துடைய அந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்ட ரபியுல் அவ்வல் முதலாம் நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை நபி அவர்கள் எந்த முறையில் மேற்கொண்டார்கள் என்ற அந்த வரலாற்றின் மூலம் என்ன பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பாடங்களை பெற்று எமது சமூகத்திற்கும் இந்த விடயங்களை எமது எதிர்கால தலைமுறையினருக்கும் கதையாக நபி அவர்களுடைய சீராவை வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துச் சொல்லி ஒரு ஈமான் உணர்வுகளை சுமந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது எமது மிக பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்தின் மூலம் நாங்கள் உண்மையான பாடங்களை பெற்று, நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த பாடங்களை பெற்று உண்மையான ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, எமது காரியங்களில் சாதிக்கக்கூடியவர்களாக, வெற்றியடையக்கூடியவர்களாக ஆகுவதற்கு நாம் அனைவரும் தயாராகுவோமாக. அதற்கான மனோநிலையையும் தைரியத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.